கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த இல்ல பலிபீட ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் கண்களை மூடுவோமோனு ஜெபம் செய்வோம். ஆமென். நாம் யாவரும் ஒன்றிணைந்து துதிகீதங்கள் உள்ள 243வது பாடலை நாம் யாவரும் ஒன்றிணைந்து நாம் பாடுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் நாம் தியானிக்க போகிற சங்கீதமானது 110 சங்கீதத்தை நாம் இந்த நாளிலே தியானிக்க போகிறோம். முழுமையாக இந்த 110 சங்கீதத்தை நான் இப்போது நான் வாசிக்கிறேன். 110 சங்கீதம், ஆண்டவர் கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படையாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிஸ்தித்து உட்காரும் என்றார். கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார். நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுகை செய்யும். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசிரியராக இருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார். மனம் மாறாமலும் இருப்பார். உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்ப்பார். எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார். விசாரமான தேசங்களின் மேல் தலைவராயிருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார். வழியிலே அவர் நதியில் குடிப்பார். ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார் என்பதே. இந்த நாளிலும் கூட நாம் இந்த சங்கீதத்தை நாம் இந்த நாளிலே நாம் தியானிப்போம். இந்த 110 சங்கீதம் என்பது ஒரு பழமையான சங்கீதமாக இருக்கிறது என்று கருதப்படுகிறது. ஆரம்ப காலத்தில் தாவீதினால் பாடப்பட்ட ஒரு சங்கீதமாக இருக்கலாம் என்று சொல்லி நம்பப்படுகிறது. இது ஒரு பழமையான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தை கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் எடுத்து ஜனங்கள் இடத்துல போதித்ததை நம்மளே பார்க்க முடிகிறது. கர்த்தர் 1 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாதத்தில் உட்காரும் என்றார். இந்த வசனத்தை கூட நாம் இந்த நாளில் முதலாவதாக தியானிப்போம். மத்தேயு 22:42-45 நான் வாசிக்கிறேன். மத்தேயு 22:42-45 நான் வாசிக்கிறேன். கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்தாவிலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதுபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரையோடு சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அதற்கு மறுத்தரமாக ஒருவனும் அவருக்கு வார்த்தையும் சொல்லவில்லை. சொல்லக்கூடாது இருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. இங்கே பார்க்கிறோம், இந்த வசனமானது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனாலே இந்த பரிசேயர் கூடியிருக்கிறவர்கள் மத்தியில் தேவனாகிய கர்த்தர் இந்த கேள்வி எழுப்புகிறார். அன்றிருந்த கூடிய இந்த ஜனங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இவன் தாவீதின் குமாரன் என்று சொன்னார்கள். இன்றைக்கு யோசேப்புடைய பிள்ளையாக தச்சனாக தாவீதின் வம்சாவழியிலே யூதா கோத்திரத்தில் வந்த ஒரு மனிதன் என்று சொல்லி அந்த ஜனங்கள் இவரை நினைத்தார்கள். ஆனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீது அவரை ஆண்டவர் என்று அழைத்திருக்கிறானே என்று சொன்னார். நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் முறையிலும் நீருடைய வலது பாரியத்தை உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடு சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே என்று சொல்லி தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்று கேட்டார். அதனால இங்கே வேதத்தை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த சங்கீதம் சொல்லுகிறது, அவரை குறித்து பேசுகிறது. அவரே நம்முடைய தேவனும் கர்த்தருமாய் இருக்கிறார் என்பதை இந்த சங்கீதம் உறுதி செய்கிறது. தாவீதின் வம்சத்தில் தேவனாகிய கர்த்தர் பிறப்பார் என்ற தீர்க்க தரிசனத்தின்படி இந்த உலகத்தை உண்டு பண்ணின தேவன் இன்றைக்கு பூமியில மனிதனாக தாவீதின் வம்சத்திலே வந்தார். அதனால்தான் தாவீது அவரை தீர்க்க தரிசனமாக அவரை என் ஆண்டவர் என்று அவன் சொன்னான் என்பதாக இந்த வேதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. 1 வசனத்தில் நாம் பார்க்கும்போது, உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி நீங்கி போடும் முறையிலும் நீர் என்று வலது பாரியத்தில் உட்காரும். சத்துருக்களை பாதப்படியாக்குவது என்பது சத்துருக்களை அழிப்பது, சத்துருக்களை முழுமையாக அழித்து போடுவது. நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று சொன்னார். வலது பாரிசம் என்று சொல்லும்போது வல்லமை அதிகாரத்தோடு கூட இருப்பது என்பது அர்த்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நம்முடைய ஆண்டவர் பூமியில சத்துருக்களாகிய பிசாசுகளை அழித்து போடுவதற்காக அந்த பூமிக்கு வந்தார். அதுவரைக்கும் அவர் தேவனுடைய என்னுடைய வலது பாரியத்தை உட்காரும் என்று சொன்னார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சர்வ வல்லமையாக தேவனுடைய சர்வ அதிகாரத்தை பெற்றவராக நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்பதை இந்த 1 வசனம் நமக்கு சொல்லுகிறது. 2 வசனத்தை நாம் பார்க்கும்போது, கர்த்தர் சியோனிலிருந்து உமது வல்லமையின் செங்கோலை அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுக செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சியோனிலிருந்து என்று சொல்லப்படும் போது அநேகர் சியோனு என்பது எருசலேமுடைய இன்னொரு பெயராகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இங்கே பார்க்கும்போது இந்த சியோன் என்று சொல்லப்படுவது எருசலேமுடைய இன்னொரு பெயர் அல்ல. தேவன் வாசம் செய்கிற இடம், பரலோக ராஜ்யத்தை இந்த சியோன் என்று சொல்கிறது. அங்கிருந்து வல்லமையின் செங்கோலை தேவன் அந்த பூமிக்கு அனுப்புவார், நீர் உம்முடைய சத்துருக்களின் நடுவே ஆளுக செய்யும் என்று இந்த தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு தீர்க்க தரிசனமாக இங்கே இது சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில ஒரு ஆளுமை செய்கிற சத்துருக்களை பாதப்படியாக்கி போடுகிறவராக, சத்துருக்களை அழித்து போடுகிறவராக, இந்த பூமியில ஆளுகை செய்கிற ஒரு செங்கோலை உடைய ஒரு ஒரு ராஜாவாக தேவனுடைய வலது பாரியத்தில் என்று சொல்லும்போது சகல அதிகாரத்தையும் பெற்றவராக இந்த பூமிக்கு அவர் வந்தார் என்பதை இந்த பகுதி நமக்கு சொல்கிறது. மூன்றாவது வசனத்தை பார்க்கும்போது வேத ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த மூன்றாம் வசனம் மொழிபெயர்ப்பது மிக கடினமாக இருக்கிறது, இது ஒரு கடினமான புரிந்து கொள்ளுகிற ஒரு வசனமாகவே கருதப்படுகிறது என்று சொல்கிறார்கள். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உங்களுடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாக இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பணிக்கு சமானமாய் உங்களுடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும். இங்கே பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட கூட்டம் தேவனால் தெரிந்து கொள்ளப்படும். அந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், எப்போதும் மனப்பூர்வமும் பரிசுத்தம் உள்ள அலங்காரம் உள்ள ஜனங்களாக இருப்பார்கள். நீதியை செய்கிறவர்களாக பரிசுத்தம் உள்ள ஜனங்களாக அந்த ஜனங்கள் இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனப்பூர்வம் என்று சொல்லும்போது நீதியாய் வாழ்கிற ஒரு ஜனங்கள், நீதியின்படி வாழக்கூடிய ஒரு ஜனங்களாக அவர்கள் இருப்பார்கள், பரிசுத்தம் உள்ள ஒரு ஜனங்களாக இருப்பார்கள். நீதியின்படி செய்கிற ஜனங்கள் என்று சொன்னால் எப்போதுமே நல்ல காரியங்களை செய்கிறவர்கள் இந்த உலகத்திலே நீதியான ஜனங்கள் என்று சொல்லப்படுகிறது. யார் பரிசுத்தம் உள்ள ஜனங்கள் என்று நாம் பார்க்கும்போது ஒரு நாளும் ஒருபோதும் தீய காரியங்களை செய்யாதவர்கள் பரிசுத்தர். நல்ல காரியத்தை செய்யும்போது நாம் நீதியை செய்கிறோம், தீய காரியங்களை பாவமான காரியங்களை நாம் செய்யாமல் இருக்கும்போது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். ரெண்டு வெவ்வேறு விதமான காரியம். நாம் பரிசுத்தம் உள்ளவைகளை தீய காரியங்களை எல்லாம் செய்யாத இருக்கும்போது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறுகிறோம். அதே நேரத்தில் நாம் நீதியான காரியங்களையும் செய்ய வேண்டும். ஒரு காரியத்தை செய்யாமல் விட்டுவிட வேண்டும். தீயவனவற்றை செய்யாமல் விடும்போது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாகியும், நல்ல காரியங்களை நியாயமான காரியங்களை செய்யும்போது நாம் நீதி உள்ளவர்களாக மாறுகிறோம். அதுதான் இங்கே வேதம் சொல்கிறது, உம்முடைய பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள், மனப்பூர்வமும் பரிசுத்தம் அலங்காரம் உள்ளவர்களுமாய் இருப்பார்கள், விடிய காலத்தில் கர்ப்பத்தை பிறக்கும் பணிக்கு சமமானமாய் உம்முடைய யவன ஜனம் உமக்கு பிறக்கும் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும்போது ஒரு விசேஷித்த ஒரு ஜன கூட்டத்தை தேவனாகிய கர்த்தர் நம் அவருக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் நீதியும் பரிசுத்தம் உள்ள ஒரு 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 ஜனங்களாக அவர்கள் இருப்பார்கள். அந்த ஜனங்கள் எப்போதும் தேவனுக்கு முன்பாக மிகவும் பரிசுத்தம் உள்ள ஒரு நீதியின் கூட்டமாக அந்த ஜனம் இருக்கும் என்றே இந்த பகுதியானது நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாம் இன்றைக்கு கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய பிள்ளைகள். நான் ஒரு வெளிப்படுத்தின விசேஷம் 21:3 3-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 21:3-4, பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன், அது இதோ மனுஷனிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களுமாய் இருப்பார்கள், தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார், அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை, முந்தினவர்கள் ஒழிந்து போன என்று விளிம்பிற்று. அதனால இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம், கர்த்தர் நம் மத்தியிலே இருக்கிறார், முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, அவரே நமக்கு தேவனாக இருப்பார், நம்ம கண்ணீர்கள் யாவையும் அவர் துடைப்பார், இனி நம்முடைய வாழ்க்கையிலே மரணம் துக்கம் அலறுதல் இல்லாத வருத்தம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த பூமிக்கு வந்து நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதே இந்த பகுதியினுடைய முக்கியமானதாக இருக்கிறது. அதனால இந்த சங்கீதம் 110 ஒரு விசேஷித்த ஒரு சங்கீதமாக கருதப்படுகிறது. மிக குறுகின வசனங்களை உடையதாக இருந்தாலும் கூட அது மிக ஆழமான சத்தியத்தை உடைய ஒரு சங்கீதமாக இருக்கிறது. 4 வசனத்தை நாம் பார்க்கும்போது, அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியராயிருக்கிறீர் என்று கர்த்தர் ஆணையிட்டார் என்று மனம் மாறாமலும் இருப்பார் என்றும் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய தேவன் மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி வந்தவராக இருக்கிறார். மெல்கிசேதேக்கை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆதியாகமம் 18-20 நாம் பார்க்கும்போது அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியை உண்டாக்கின வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு சோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லி ஆதியாகமம் சொல்லுகிறது. ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்தான் என்று சொன்னால் அவன் ஒரு ஆசாரியனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. யூதா முறைமையின்படி வராத ஒரு ஆசாரியனாக இருந்தான். யூதா முறைமையில யூதர்களை தேவனாகி கர்த்தர் யூத இனத்திற்கென்று ஒரு லேவி கூட்டத்தை உண்டு பண்ணியிருந்தார். அந்த லேவியர்களே ஆசாரியர்களாக இருந்தார்கள். அவர்களே தசமபாகத்தை அந்த யூதர்கள் மத்தியிலிருந்து பெற்றார்கள் என்பதாக நமக்கு சரித்திரம் சொல்லுகிறது. ஆனால் இங்கே பார்க்கும்போது இந்த முறைமைகள், ஆசாரியத்துவ முறைமைகள் தோன்றுவதற்கு முன்பே ஆசாரியத்துவ முறைமையிலே வந்த முறைமை உருவாவதற்கு காரணமாக இருந்த முற்பிதாவாகிய ஆபிரகாம் அவனுக்கு தசமபாகம் கொடுத்திருக்கிறான் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. நான் எபிரேய புத்தகத்தில் நான் வாசிக்கிறேன். எபிரேய புத்தகம் 5:10, எபிரேயர் 5:10. எபிரேயர் 5:10 நான் வாசிக்கிறேன். மெல்கிசேதேக்கின் முறைமைப்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இங்கே எபிரேயர் 5:10. 7 நான் பார்க்கும்போது 1-10 வரைக்கும் பார்க்கும்போது இந்த மெல்கிசேதேக்கின் முறைமைப்பு குறித்து எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். நான் வாசிக்கிறேன் 1-10. இந்த மெல்கிசேதேக் சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடிக்க வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதல் பேராகிய மெல்கிசேதேக் என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமா. இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவுமுடையவனாயிராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களை இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரர்கள் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரின் ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவருடைய வம்சாவழியில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதற்கு சந்தேகமில்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள். அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்றான். இங்க எபிரேய ஆசிரியர் ஒரு முக்கியமான காரியத்தை இங்க சொல்லுங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாமுடைய சந்ததியில வந்த லேவியனம் தான் எல்லாரிடத்திலும் தசமபாகம் வாங்குகிறார்கள். ஆனால் ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுத்தான். வாங்கக்கூடியவனாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் கொடுத்தான் என்பதை இங்க சொல்லுகிறார். அதனால இன்றைக்கு நாம் இந்த பகுதியை நாம் முக்கியமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. மெல்கிசேதேக் முறைமையிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்து வந்தார். அவர் ஆசாரியன், யூதா கோத்திரத்தில் வந்த ஒரு ஆசாரியன், லேவிய கோத்திரத்தில் வந்த ஒரு ராஜா. ஒரு ராஜாவும் ஆசாரியனுமாக சரித்திரத்தில் யாரும் மாற முடியாது. யூதா கோத்திரத்தில் யாரும் ஆசாரியனாக மாற முடியாது. லேவிய கோத்திரத்தில் வந்த ஒருவனும் ராஜாவாக மாறியதாக சரித்திரம் இல்லை. நம்முடைய தேவன் ஆசாரியனாயும் ராஜாவாகவும் இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் அவர் நீதியின் ராஜாவாகவும் அவர் ஆசாரியனுமாகவும் இருக்கிறார் என்பதை நாம் இந்த நாளிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் இது அவசியம். நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் அநேக புற சபையை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அந்த குரூப்பில் அநேக நம்முடைய சபையினுடைய சத்தியங்களை குறித்து நான் அதில் பேசுவேன். அப்போது ஒரு சகோதரனிடத்தில் கூட ஒரு சத்தியத்தை குறித்து தானே பேசுகிற ஒரு நிலை வந்தது. அப்போது அவர் சொன்னார், தசமபாகம் என்பது ஒரு ஏமாற்று வேலை. யாருமே தசமபாகம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே தசமபாகத்தை குறித்து வேதம் பேசவில்லை என்று சொன்னார். நான் சொன்னேன், நாம் எபிரேயர் 7:10 மெல்கிசேதேக்கு குறித்து ஏன் பேசுகிறது என்று சொன்னால், மெல்கிசேதேக்கு யூதர்கள் எல்லோருமே தசம பாகம் அன்றைக்கு யூதா கோத்திரத்தினுடைய முற்பிதாவாகிய ஆபிரகாம் தசம பாகம் செலுத்தினான். இன்றைக்கு அந்த மெல்கிசேதேக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அதனால மெல்கிசேதேக்கு எப்படி அவன் ஆபிரகாம் தசம பாகம் செலுத்தினானோ, விசுவாசம் தகப்பனாய் இருக்கிற அவன் செலுத்தினது போல, நாம் ஆபிரகாம் வம்சத்தில் வந்த நாம் ஆவிக்குரிய ஆபிரகாமுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கிறபடினாலே நாமும் கண்டிப்பாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் தசமபாகம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி நான் பேசினது இங்கே ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு வேதத்தை அநேக சபைகள் புரட்டுகிறார்கள். தசமபாகம் என்பது பழைய ஏற்பாட்டு முறைமை என்று சொல்லுகிறார்கள். புதிய ஏற்பாட்டில் எங்கேயுமே வேதம் தசம பாகங்களை குறித்து பேசவில்லை என்று சொல்லி யூடியூப்பில் போய் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், அநேக ஊழியர்கள் தசம பாகம் என்பது ஒரு ஏமாற்று வேலை, புதிய ஏற்பாட்டில் அது சம்பந்தமில்லை என்று சொல்லுகிறது நம்மளே பார்க்க முடிகிறது. அதனால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கு முறைமையின்படி வந்தவர். அதனாலே நாம் அவருக்கு கண்டிப்பாக தசம பாகங்களை எல்லாம் செலுத்த வேண்டும் என்பது இந்த பகுதி மூலமாக, எபிரேயர் 7 அதிகாரத்தின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதனாலே நாம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாயும் தகப்பனும் இல்லாதவராக இந்த பூமியில் ஒரு நிரந்தர ஆசிரியத்துவம் பெற்றவராக இந்த பூமிக்கு அவர் வந்த 5 நான் 7 வாசிக்கிறேன். உம்முடைய வலது பாரசீகத்திற்கு ஆண்டவர் உமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார், அவர் ஜாதிகள் நியாயம் தீர்ப்பார், எல்லா இடங்களையும் பிரேதங்களால் நிரப்புவார், விஸ்தாரமான தேசங்களின் மேல் தலைவர்களாக இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார், வழியிலே அவர் நதியில் குடிப்பார் ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா சத்துருக்களையும் அழித்து போடுவார். இங்கே பார்க்கும்போது அவர் தலையை எடுப்பார் என்று சொன்னால், அவர் தலையை உயர்த்துவார், எல்லா அதிகாரமும் அவருக்கு கீழ்பட்டிருக்கும், அவர் எல்லாவற்றையும் அவர் கீழ்ப்படுத்துவார் என்பதற்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் நதியிலே குடிப்பார் என்று சொல்லும்போது எல்லா நன்மையான காரியத்தையும் கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில செய்வார். ஒரு சமாதானமான ஒரு சூழல் கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில வரும் என்பதே இந்த சங்கீதமாக இருக்கிறது. அதனால இந்த சங்கீதம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியா என்று சொல்கிறது. இந்த சங்கீதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மெல்கிசேதேக்கு முறைமையின்படி வந்த ஆசாரியன் என்று சொல்கிறது. இந்த சங்கீதம் தாவீதின் வம்சத்திலே நம்முடைய தேவனாகி கர்த்தர் பிறப்பார் என்பதை சொல்கிறது. தாவீதின் வம்சத்திலே பிறந்தாலும் கூட அவர் தாவீதின் குமாரன் அல்ல, தாவீதே அவருக்கு குமாரன் என்பதையும் இந்த சங்கீதம் நமக்கு வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட அப்படிப்பட்ட அந்த மெல்கிசேதேக்கு நாம் அவரை தொழுது கொள்ளும் போது, அவரை விசுவாசிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது, நாம் அவருக்கு காணிக்கைகளிலும் தசம பாகங்களிலும் அவரை நாம் மகிமைப்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவர் நம்முடைய கண்ணீர்களை துடைக்கிறவர், நம்முடைய துக்கங்களை மாற்றுகிறவர், நம்முடைய வாழ்க்கையில சத்துருக்களை அவர் பாதப்படியாக்கி இந்த பூமியிலே நம்மளை சமாதானத்தோடும் நீதியோடும் பரிசுத்தத்தோடும் நடத்துகிற அந்த தேவனை நாம் எப்போதும் நம் இருதயத்தில் வைத்து நாம் துதிப்போம். எல்லா துதிகள் நமக்கு இயேசு கிறிஸ்துக்கே. ஆமென். நாம் இப்போது தொடர்ந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாம் ஜெப செய்வோம். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சோதரம் 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 ஆண்டவரே, துதிகள் மத்தியில் வாசமாக இருக்கிறவரே, துதிகளுக்கு பாத்திரரே, இந்த அருமையான இந்த நாளில் இந்த வேலையில் உண்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. நேற்றும் என்றும் என்றும் மாறாத மனதுருகிற தேவாதி தேவனே உமக்கு சோதரம். பரிசுத்தரே சோதரம் ஹல்லேலூயா. ரபர பல பர பல பர 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 மாறாத மனதொருகிற தேவாதி தேவனே உமக்கு சோதரம் ஹல்லேலூயா. ரபர பல பர உரிமை கரல பரபர உரிமை கரல பரபர உரிமை ரே 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 கரல பரபர ரஷன பரபர உரிமை ரே 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 கரல பரபர. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஜீவனுள்ள தேவாதி தேவனே, இந்த அருமையான இந்த நாளில் இந்த வேலையில துதிக்கிறோம். கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நேற்றும் என்றும் என்றும் மாறாத மனதுருகிற தேவாதி தேவனே உமக்கு கொடானபடி சோதரம் ஹல்லேலூயா. சோதரம் 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 ஆண்டவரே, உன்னதத்தின் தேவனே உன்னதத்தின் தேவனே உன்னதத்தின் தேவனே உன்னதத்தின் தேவனே, ஒளியானவரே ஒளியானவரே ஒளியானவரே, மகிமையின் ராஜாவே, மகிமையின் ராஜாவே, எங்கள் பரிசுத்தத்தின் தகப்பனே, உமக்கு சோதரம். பரிசுத்தரே, 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 ஜீவனுள்ள தேவாதி தேவனே, உமக்கு சோதரம். இந்த நாள் இந்த வேலைக்காக சோதரம். கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஜீவனுள்ளவரே, 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 உமக்கு சோதரம். அல்லேலூயா. கிருபையும் மனதுருக்கும் நிறைந்தவரே, கிருபையும் மனதுருக்கும் நிறைந்தவரே, உமக்கு சோதரம். அல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். ஜீவனுள்ள தேவாதி தேவனே, உமக்கு சோதரம். அல்லேலூயா. பரிசுத்தரே, பரிசுத்தரே, உரிமெரிதிர பரபல 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 திரள பரபல உரிக்கு மாறாத தேவாதி தேவனே, ஓரிபிதிரபரிவிரிவரபர. மகிமையின் ராஜாவே, மகிமையின் ராஜாவே, எங்கள் பரிசுத்தத்திலும் நீதியிலும் எங்களை நடத்தும்படியாக சோதனைக்கிற மாட்டோம். இதோ பரிசுத்தத்தின் நீதியிலும் எங்களை நடத்தும். உங்களுடைய பரிசுத்தம், உங்களுடைய நீதியும் எங்கள் அலங்காரமாய் மாறத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையை மாற்றி போடும்படியாக சோதிக்கிற மாட்டோம். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற ஒவ்வொருமுடைய கரத்தில் போடுகிறோம், ஆசீர்வதியும் ஆண்டுகிறேன். எங்களுக்கு விரோதமாக பேசுகிறவர்களை ஆசீர்வதியும், எங்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை ஆசீர்வதியும் ஆண்டுகிறேன். வாக்குமாறாத தேவாதி தேவன் இந்த காலங்கள் உரியக்கா தீர்ஷால வரபொரு ஜீவனுள்ள தேவாதி தேவனே, இந்த நாளுக்காக சோதரம். கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அல்லேலூயா. சோதரம், சோதரம், சோதரம். மகிமையின் ராஜாவே, மகிமையின் ராஜாவே, சோதரம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உரிமை உன்னதத்தின் தேவன், உன்னதத்தின் தேவன், உன்னதத்தின் தேவன் ஆண்டவரே, போரபதி இரபரபில் வாக்கு மாறாதவரே, வாக்கு மாறாதவரே, போரபதி இரபரபில் ஜீவனுள்ளவரே சோதரம் அல்லேலூயா, பரிசுத்தரே சோதரம் மனதுருக்கும் நிறைந்தவரே சோதரம் அல்லேலூயா, பரிசுத்தர் 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 அல்லேலூயா, ரபரபல பரபல கபரபல உரபரபரி உரபரி ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காக சோதரிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொருவரும் இந்த வேலையில நீர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு சூழ்நிலைகளை மாற்றும் சமாதானத்தை கட்டளையிடும், தேசத்தில் பரவும் இந்த கொடிய கொள்ளை நோயிலிருந்து இந்த நாள் வரை எங்களை சுகமாய் பாதுகாத்தது போல இனிவரும் காலங்களிலும் பாதுகாத்துக் கொள்ளும், கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், நாங்கள் கையிட்டு செய்யும் தொழிலை எல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றும், நீர் பரிகாரியா இருக்கிறபடினாலே இந்த பூமியில இந்த தேசத்தில் பரவும் இந்த கொடிய கொள்ளை நோயிலிருந்து ஒவ்வொரு நாளும் எங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொன்னீரே, ஒவ்வொருவரையும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரே, திருக்கரம் ஒவ்வொருவரும் வழிநடத்தட்டும், அற்புதங்களின் அதிசயங்களினாலும் எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன், கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, கொடுத்த இந்த நாளுக்காக நன்றியோடு உமை துதிக்கிறோம், எல்லா துதிகள் மகிமை உமக்கே, ஆமேன். நாம் கர்த்தருடைய ஜபத்தை செய்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, அமேன்.